الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، إن التقوى روض الأمور، واتقوا الله سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين.
صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லா, அந்த அல்லாஹுவின் பெயரை கூண்டிய சுத்துவா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். அந்த அல்லாஹுவை புகழ்ந்து, அந்த அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னால், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வாழ்கின்ற வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியவுன்கள், தபவு தாபியங்கள், இப்போது அவர்கள் வழியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை எழுதி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாம். நாளைய மறுமையிலே அல்லாஹ் முத்தகீன்களுடைய பட்டியலில் அனைவரையும் சேர்த்து மேலான ஜன்னத்து பிரதோஷத்தை சுவனமாக எங்களுக்கு ஒரு கூலியாக தருவானாம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வதஆலா எங்கள் மீது கொண்ட கருணையின் வெளிப்பாடுதான் இந்த வருட ரமலானை நாம் அடைந்து, அதிலும் ஆரம்ப பத்தை முடித்து அதிலே நடுப்பகுதியை அடைந்து அதுவும் முடியக்கூடிய ஒரு தருவாயிலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த ரமலானிலே எங்களுக்கு நன்மைகளை தருவதற்காக மூணாவது ஜும்மாவையும் எங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கியிருக்கிறார். எனவே ரமலானுடைய மாதத்துக்கு நோவு பிடிக்கக்கூடிய இந்த மாதத்துக்கு பல நல்ல சிறப்பான பெயர்களை நாம் சொல்லுகின்றோம். அப்படி சிறப்பாக சொல்லக்கூடிய பெயர்கள்ல ஒன்றுதான் மாதம் என்று இந்த மாதத்துக்கு நாங்கள் சொல்லுவோம். எனவே சதக்காவுடைய மாதம் என்று வெறுமனே வாயினால் சொல்லிவிடுவது மாத்திரமல்ல, அதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். வெறுமனே ஒரு வார்த்தையாக இருந்துவிடக் கூடாது, எங்களுடைய செயலிலே அது வெளிப்பட வேண்டும். எங்களுடைய பொருளாதாரத்திலே அந்த சதக்கா உருப்பட வேண்டும். அந்த வகையிலே உங்களோடு ரமலானுடைய காலத்திலே நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு இபாதத் சதக்காவை பற்றி, ஜகாத்தை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே ஏராளமான அமல்கள் செய்வார்கள். அதிலும் குறிப்பாக 7-8 முக்கியமான இபாதத்துக்களை குறிப்பாக செய்வார்கள். அதிலே ஒரு இபாதத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே சதக்கா கொடுப்பார்கள். எந்த அளவு சதக்கா கொடுப்பார்கள் என்றால், ஹதீஸிலே வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசுகின்ற காற்றை விடவும் அதை விட வேகமாக கொடுப்பார்கள் சதக்கா. அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே சதக்கா கொடுப்பவர்களாக, தானம் தர்ம கொடுப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். கணியமானவர்களே, காற்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இங்கே வீசிய காற்று இன்னும் சொற்ப வினாடிகள் அந்த காற்றை பார்த்தால் இந்தியாவையும் கடந்திருக்கும். அந்த அளவு வேகமாக காற்று வீசும். இந்த காற்றை விடவும் வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கொருக்கா பல ரூபாய்கள் பல பொருட்களை சதக்கா செய்யக்கூடியவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் இருந்தார்கள். எனவே ரமலானுடைய காலம் என்பது வெறுமனே நோன்பு நோப்பது மாத்திரம் அதனுடைய இபாதத் அல்ல. இரவையிலே வணங்குவது மாத்திரம் அந்த இபாதத்து மாத்திரம் அல்ல. குர்ஆனோடு இருந்த குர்ஆன் திலாவத்தோடு நின்றுவிடக் கூடாது. எனவே ரமலானுடைய காலங்களில் செய்யக்கூடிய முக்கியமான இபாதத் தான் சதக்காவுடைய இபாதத். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு இன்சூரன்ஸ் இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால், மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு காப்புறுதி இருக்குமாக இருந்தால், அது ஜகாத்தையும் சதக்காவையும் தவிர வேறொரு காப்புறுதி கிடையாது. ஜகாத்தின் அதாவது ஜகாத்து கடமையான ஜகாத்துடைய நிசாபை தாண்டி இருக்கக்கூடிய பொருட்களாக இருந்தால், அதற்கு ஜகாத்து கொடுத்த அந்த பொருளை சுத்தப்படுத்துகின்ற போது அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை பாதுகாக்கின்றான். அப்படியே ஜகாத்து கொடுக்கின்ற அளவுக்கு பொருளாதாரம் பெருகி இல்லை, குறுகிய அளவிலே பொருளாதாரம் இருக்குதாக இருந்தால், அந்த பொருளாதாரத்தில் நாங்கள் சதக்கா கொடுப்பதனூடாக அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை பாதுகாக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த பொருளாதாரம் ஒரு பரம்பரையோடு அழிஞ்சு விடாது. அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் பல பரம்பரைகளுக்கு சேர்த்து வைப்பான். இன்றைக்கு எம்மத்தில் எத்தனையோ வசதிக்காரர்கள் நாங்கள் பார்க்கின்றோம். நல்ல வசதியோடு இருந்தார்கள், நல்ல பணத்தோடு வாழ்ந்தார்கள், நல்ல செழிப்போடு இருந்தார்கள். ஆனால் அந்த சொத்து செல்வம் பிள்ளைகளுக்கு இல்லாமல், அடுத்த ஜெனரேஷனுக்கு இல்லாமல், அந்த ஒரு பரம்பரையோடு அழிந்து விட்ட செய்திகளை நாங்கள் படிக்கிறோம் பார்க்கிறோம். ஏன் கண்ணியமானவர்களே, அந்த பொருளாதாரத்தை சதக்காத்து கொடுக்கப்படவில்லை. அந்த பொருளாதாரத்தை சதக்கா கொடுக்கப்படவில்லை என்றால் அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை பாதுகாக்க மாட்டான். எனவே ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கின்ற போது, ஒரு மனிதன் ஜகாத்து கொடுக்கின்ற போது தன்னுடைய பொருளாதாரம் குறைவதை போன்று விளங்கும். ஆனால் குறைவது கிடையாது, என்னுடைய பொருளாதாரம் பெறுகிறது. அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறான். நாங்கள் பிறரை மன்னிக்கின்ற போது நாங்கள் கொஞ்சம் செகண்ட் ஆகிற மாதிரி விளங்குமானா, நாங்கள் செகண்ட் ஆகிற இல்லை, நாங்கள் உயர்றோம். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்களாக, அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களாக நானும் நீங்களும் மாறுகின்றோம். எனவே கண்ணியமானவர்களே, சதக்கா என்ற இபாதத் இருக்கிறதே, ரமலானுடைய காலத்தில் அதிகமாக செய்யக்கூடிய இபாதத். எங்களுடைய பிறப்பு எங்களுக்கு பிறரால் கொடுக்கப்பட்டது. பிறந்ததுக்கு பின்னால் எங்களுக்கு ஒரு பெயர் வைப்பாங்க. அந்த பெயரும் எங்களுக்கு பிறரால் வைக்கப்பட்ட பெயர். எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயரை நாங்கள் பாவிப்பதை விடவும் ஏனையவர்கள் அந்த பெயரை அதிகமாக பாவித்துக் கொண்டிருப்பாங்க. எங்களை குறிப்பாக்கக்கூடிய பெயரை நாங்கள் பாவிப்பதை விடவும் பிறர் தான் அந்த பெயரை கூடுதலாக பாவித்துக் கொண்டிருப்பாங்க. எனவே எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயரும் பிறரால எங்களுக்கு வைக்கப்பட்டு, அதுக்கு பின்னால கொஞ்சம் பெரிய பிள்ளையாகினா நாங்கள் படிப்போம், பட்டதாரியாகுவோம், பல படிப்புகளை படித்து ஒரு பட்டதாரியாகி பல டிகிரிகளோடு வருவோம். அதெல்லாம் எங்களுக்கு பிறரால கொடுக்கப்பட்டது. கல்வியா அந்தஸ்தா எல்லாம். அதுக்கு அடுத்ததாக எங்கட வாப்பா அம்மா நல்ல பரம்பரை சொத்துக்காராக இருந்தால் எங்களுக்கு பொருளாதாரம் வந்து கிடைக்கும். அதுவும் பிறரால தான் எங்களுக்கு கொடுக்கப்படும். எங்களால ஒன்றுமே இல்லை. நாங்க பிறந்தோம், எங்களுடைய பிறப்பு பிறரால கொடுக்கப்பட்டது. எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் பிறரால வைக்கப்பட்டது. எங்களுக்கு புகட்டப்பட்ட கல்வி பிறரால புகட்டப்பட்டது. பொருளாதாரம் நாங்கள் அனுபவிக்கின்றது, அதுவும் நாங்கள் தேடி போட்டு வர இல்லை. எங்களுக்கு முன்னால உள்ள சமுதாயம் தேடி போட்டதை நாங்கள் அனுபவிக்கிறோம். அதே போல கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் மௌத்தாகிவிட்டால் எங்களுக்கு அவன் 4 கடமைகளை செய்வார்கள். எங்கட உறவுகள் செய்யாவிட்டாலும் ஊர்லே உள்ளவர்கள் 4 கடமைகளை செய்து விடுவார்கள். இந்த 4 கடமைகளையும் பிறர் தான் எங்களுக்கு செய்து விடுவார்கள். எங்களை குளிப்பாட்டுவார்கள், எங்களை கபல் செய்வார்கள், எங்களை எல்லாரும் வந்து பள்ளியில முழுமையான ஒரு இபாத தொழுகையில கலந்து கொள்வார்கள், இறுதியாக அடக்கம் செய்து விட்டு வந்து விடுவார்கள். இந்த எல்லா கடமைகளையும் எடுத்துக்கொண்டா கனியமானவர்களே புரதான் எங்களுக்கு செய்து விடுகின்றார்கள், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சில மனிதருக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அந்த பொருளாதாரம் மூலமாக மற்றவருடைய வாழ்விலே அந்த பொருளாதாரம் பிரதிபலித்திருக்கிறது, மற்றவரை வாழ வைத்திருக்கிறார், ஏழை குமரிகளுடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார், பட்டினியால் வாழக்கூடிய மக்களுடைய பட்டினியை தீர்த்திருக்கிறார், எத்தனையோ ஏழைகளுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த பொருளாதாரம் நாளைய மறுமை நாளிலே அவனுக்கு நன்மை ஈட்டி கொடுக்கும் என்று செய்தி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு பல சிபத்துகள் இருப்பதை நாம் அறிகின்றோம். 99 சிபத்துகள் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கஃபார், மன்னிக்க கூடிய ரப்பு. அல்லாஹ் ஏழைகளை மட்டுமல்ல, பணக்காரர்களை மட்டுமல்ல, ஆண்களை மட்டுமல்ல, பெண்களை மட்டுமல்ல, இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் அல்லாஹ் மன்னிக்க கூடிய ரப்பாக இருக்கிறான். அல்லாஹ் மன்னிக்க கூடிய ரப்பு. நாங்களும் மனிதர்களை மன்னிக்கின்ற போது அல்லாஹ் எங்களை விரும்புகின்றான். அல்லாஹ் சத்தார், குறைகளை மறைக்க கூடிய ரப்பு. நாங்களும் அடியாருடைய குறைகளை மறைத்தால் அல்லாஹ்வும் எங்களுடைய குறைகளை மறைக்கிறான். அதே போல அல்லாஹ் கொடையாளர். அல்லாஹ் யாருக்கு கிள்ளி கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் கொடுக்க நாடினால் கண்ணியமானவர்களை வேற யாராலும் தடுக்கவும் முடியாது. அல்லாஹ் கொடுக்காமல் விட்டு விட்டால் யாராலும் எங்களுக்கு கொடுத்து விடவும் முடியாது. உண்மையான உதவியாளர், உண்மையான பாதுகாவலன் அல்லாஹ் மாத்திரம்தான். இந்த உலகத்துல வாப்பா உமாவா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு ஒரு வயது வரைக்கும் தான் கொடுப்பாங்க, அதுக்கு பின்னால வாப்பா உமா கைவிட்டுருவாங்க. கணவனும் மனைவியும் நல்லா இருந்தா தான் கணவன் மனைவியை பார்த்து கொண்டிருப்பாங்க. முன்ன பின்ன ஏதாவது தலாக்குன்னு நினைச்சா அவர் ஒன்றுமே கொடுக்க மாட்டார். அதுக்கு பின்னால கோர்ட் வைத்து பல வழிகள் அந்த பணம் கொடுக்கப்படுகிறது. ஆனா எங்களுக்கு எப்பவுமே அள்ளி வழங்கக்கூடிய, எங்களுக்கு எப்பவுமே ஆகாரம் தரக்கூடிய ரொம்ப இருப்பாங்க இருந்தா அது அல்லாஹ் மாத்திரம்தான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடையாளன். அல்லாஹ் கொடுக்க நாளினால் வேற யாராலையும் தடுக்கவும் முடியாது. அல்லாஹ் கொடுக்காமல் விட்டு விட்டால் வேற யாராலும் கொடுக்கவும் முடியாது. எனவே அல்லாஹ் கொடையாளன். அந்த சிபத்து எங்கள்கிட்ட வருகின்ற போது அல்லாஹ் எங்களை விரும்புகின்றான், அல்லாஹ் எங்களை நேசிக்கின்றான். எனவே கண்ணியமானவர்களை, நாங்களும் மற்றவர்களுக்கு கொடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல்குர்ஆனிலே இந்த உலகத்துடைய கட்டமைப்பை அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் அந்த உலகத்திலே சிலரை சிலரை விட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே எல்லோரும் பணக்காரராக அல்ல. அல்லாஹ் ஏழைகளை வைத்திருக்கிறான். எதற்காக? பணக்காரருடைய செல்வம் ஏழைகளுக்கு போக வேண்டும். இந்த உலகத்தில் எல்லோரும் ஏழைகளாக இருந்து விட்டால் யாருக்கு யார் அவர்களுக்கு உதவி செய்வது? அதான் அல்லாஹ் பணக்காரனை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லோரும் பணக்காராக இருந்து விட்டால் அந்த பணத்தை யாரும் கொடுப்பது? அல்லாஹ் ஏழையை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லோரும் படித்தவராக இருந்தால் யாருக்கு படித்து கொடுப்பதனால் அல்லாஹ் பாமர மக்களை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எல்லோரும் ஆட்சியாளராக இருந்தால் யாரை ஆட்சி செய்வது? அல்லாஹ் குடிமக்களை வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு நிர்வாக கட்டமைப்போடு வைத்திருக்கிறான். எனவே சிலர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து கண்ணியப்படுத்துகின்றான், இன்னும் சில மனிதர்களை அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து அவளை கண்ணியத்தை வெளுக்கிறான். சிலர் நினைக்கின்றார்கள், அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வங்களை தந்தா என்ன அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான் என்று அவன் நினைக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சில வேளை அதை கண்ணியப்படுத்தலாம், சில வேளை அந்த செல்வத்தை கொண்டு அவரை கேவலப்படுத்தலாம். சில வேளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா செல்வம் இல்லாத சாதாரண ஏழைகளை அல்லாஹ் கௌரவப்படுத்தலாம். எதனால்டா? கண்ணியமானவர்களே, செல்வம் அதிகமாக கொடுக்கப்பட்டவர்களுக்கு யோசனை, நான் செலவழிக்கக்கூடிய செல்வம், அதே போன்று நான் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு சுகண்டியினாலே மறுமையில் அல்லாஹ் நேரத்தில் விசாரிப்பார் என்று பணக்காருடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் உருட்டி கொண்டிருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை பணக்காரனாக ஆக்கியிருக்கிறார்கள். நாங்கள் முதலாவது எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். அதை எப்படி தூய்மையாக்குவது? எங்களை உள்ள எங்களை விட கீழே உள்ளவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு செல்வந்தன் சாதாரணமாக மோட் பைக்கிலே ஓடக்கூடிய ஒருவர் வாகனத்தில் செல்லக்கூடிய ஒருவரை பார்க்க கூடாது. அவர் என்ன செய்ய வேண்டும்? புட் சைக்கிளில் செல்லக்கூடிய ஒருவரை பார்க்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த நியமத்தை அவலங்கும். அப்படி இல்லைண்டா அல்லாஹ் அவருக்கு ஒண்ணுமே கொடுக்காத போலதான் அவர் குறை காணுவார். அதனால ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அறுப்படைகளை கொண்டு அவரை விட கீழே உள்ளவர்களை அவர் பார்க்க வேண்டும். அவரை உள்ளவர்களை மேலே பார்த்தால் அவருக்கு கொடுத்த நியமத் அது நியமத்தாக அவருக்கு விளங்காது. அவருடைய அறிவில் அது நியமத்தாகப்படாது. எனவே கண்ணியமானவர்களே, முதலாவது அல்லாஹ்வுடைய செல்வத்துக்கு நன்றி செலுத்துவது எதுவென்றால், அல்லாஹ் செல்வத்தை தந்தால் எங்களை விட கீழே உள்ளவர்களோடு நாங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். பணக்காரர் சில நினைப்பார்கள் எனக்கு நிறைய செல்வத்தை தந்திருக்கிறான். கனியமானவர்களே, அல்லாஹ் ஏழைகளுடைய பணத்தையும் சேர்த்து தான் அவங்க கையில தந்திருக்கிறான். ஏழைகளை நீங்க பார்ப்பது கடமை. ஒரு ஊர்ல பல பணக்காரர் இருக்கிறாங்கன்னா ஏழைகளை பார்ப்பது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்கின்றான், அல்லாஹ் எல்லாரையும் ஒரே மாதிரிப்படுத்தி இல்ல. இந்த உலகத்துல ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க, இந்த உலகத்துல ஏழைகள் அதே போல பணக்காரர் இருக்கிறார்கள், அதே போல இந்த உலகத்துல அல்லாஹ் படித்தவர்கள் படிக்காக இருக்கிறார். இப்படி அல்லாஹ் பல அமைப்பிலேயே படைத்திருக்கிறான். ஒரு நிர்வாக கட்டமைப்பு இந்த உலகம் எங்க விழுந்திருக்கா? எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மூமின் நேசிப்பவனாக நேசிக்கப்படுபவனாக இருக்க வேண்டும். ஒரு மூமின் பிறரை விரும்ப வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும், பிறரும் இவரை நேசிக்க வேண்டும். இவர்தான் மூமின். இவர் நேசிக்க இல்ல, பிறரால நேசிக்கப்படையில்லா அகண்ணியமானவர்களை சொல்லலாம் அனைவரும் சொன்னார்கள். அந்த மூமின் இடத்துல எந்த நலவும் கிடையாது சொன்னார்கள். இந்த சதக்கா என்ன நலவு மாத்திரமல்ல, ஏழை எந்த நலவும் கிடையாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அவன் பிறரை நேசிக்க வேண்டும். நேசிப்பு என்று சொன்னால் முதலாவது கண்ணியமான சதக்கா எங்களுடைய உபகாரம் எங்க குடும்பத்துக்கு போய் சேரும். ஒரு புள்ள பிறப்புதா, முதலாவது பிறந்தது அந்த புள்ள தாய் என்ற அந்த உறவை சந்திக்கிறது, இரண்டாவது அந்த புள்ள தகப்பன் என்ற உறவை சந்திக்கிறது, மூணாவது உறவுகள் அதாவது கூட பிறந்த சகோதர சகோதரிகளை அந்த புள்ளை சந்திக்கிறது, அதுக்கு அடுத்ததாக தாய் வழி சகோதரிகள் தந்தை வழி சகோதரிகள் என்று, அதாவது தந்தை வழி உறவுகள் தாய் வழி உறவுகள் என்று அந்த புள்ளை அப்படியே அந்த குடும்பம் பெருகிக் கொண்டு போகிறது. உதவி உபகாரம் என்று வருகின்ற போது முதலாவதாக நம்முடைய குடும்பத்தை இன்படுத்த வேண்டும். முதலாவது எங்க குடும்பத்துக்கு எங்க சதக்கா போய் சேர வேண்டும். எங்க குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய சதக்காவ சொல்லாம அனைவரும் சொன்னார்கள், யாரு குடும்பத்தை கவனிக்கிறாங்களோ குடும்பத்துக்கு தர்மம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லா இரண்டு கூலிய கொடுக்கிறாங்க. ஒன்று தர்மம் கொடுத்த கூலி, இன்னொன்று உறவுகளை சேர்ந்து வாழ்ந்த கூலி. இந்த ரெண்டு கூலியும் கிடைக்கும். இன்னைக்கு எங்களை நாங்க எப்படி கொடுக்கறோம்டா, எங்களுக்கு தந்தா தான் நாங்க கொடுக்கிற, எங்களுக்கு அழைப்பு தந்தால் தான் நாங்களும் அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கிற, எங்களை அழைச்சால் தான் நாங்களும் அவங்களை அழைக்கிற. கண்ணியமானவர்களே, இப்படி அல்ல உபகாரம் என்பது, எங்களுக்கு தராவிட்டாலும் நாம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை, இதுதான் உபகாரம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உபகாரம் என்பது இஸ்லாம் சொல்லித் தந்த மிக முக்கியமான ஒரு இபாதத். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்வில் அதிகமாக சதக்கா கொடுப்பார்கள். தர்மம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முஸ்லீம்களுக்குள் மாத்திரம் அந்த தர்மத்தை சுருக்கிக் கொள்ளவில்லை, தன்னுடைய உறவுகளுக்குள் மாத்திரம் தர்மத்தை சுருக்கிக் கொள்ளவில்லை, தன்னுடைய தோழர்களுக்குள் மாத்திரம் அந்த தர்மத்தை சுருக்கிக் கொள்ளவில்லை. மாறாக கலிமா சொல்லாத ஏனையவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்புகள் போய் சேர்ந்தது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது குடும்ப உறவுகளுக்கு இந்த ரமலானுடைய காலத்திலே எங்களுடைய சதக்காக்கள் தர்மங்கள் போய் சேர வேண்டும். தர்மம் கொடுப்பதால் ஏராளமான நனவுகள் ஏற்படும் கண்ணியமானவர்களே. இரண்டாவதாக எங்களிடத்திலே எங்கள் ஊர்ல இருக்கக்கூடியவர்களே முக்கியஸ்தர்கள். அப்படி என்றால் எங்களுடைய பள்ளியிலே கடமை செய்யக்கூடியவர்கள், அதே போல எங்களுடைய பள்ளிகளிலே முன்னாள் கடமை செய்தவர்கள், அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற உஸ்தாதுமார்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளை சீரேறிய ஆக்கின்ற ஆசிரிய ஆசிரியைகள், இவர்களுக்கு எங்களுடைய சதக்கா ரமலானுடைய காலத்திலே போய் சேர வேண்டும். அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, சதக்கா என்பது நிறைய பேர் நினைக்கிறது ஒன்றுமே இல்லாத ஃபகீர்களுக்கு கொடுப்பதுதான் சதக்கா. அதை நான் சொல்ல சதக்கா என்பது பணக்காரருக்கும் கொடுக்கலாம். உங்களோட பிள்ளைக்கு ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு முஅல்லிம் அல்லது உங்களோட பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பேரு மிகப்பெரிய பணக்காரா இருக்கிற அவர் வாகனத்துல ஓடலாம். ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய நீங்க அவரை பார்த்து சதக்கா கொடுப்பது, சதக்கா என்பது உங்களுக்குள்ள அன்பை வளர்க்கும், அன்பை கூட்டக்கூடிய ஒரு இபாதத்தை சொல்லலாம் வலையத்தில் அடையாளப்படுத்துறாங்க. எனவே கண்ணியமானவர்களே, இந்த சதக்காவை எங்களை குடும்ப உறவுகளுக்கு இல்ல முதலாவது கொடுத்துக் கொள்வோம். அதற்கு அடுத்ததாக இந்த சதக்காவை கண்ணியமானவர்களே நாங்க யார் மூலமாக பிரயோஜனம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமோ, யார் சமூகத்துக்கு அதிக தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய சதக்கா போய் சேர வேண்டும். அந்த வகையிலே பள்ளியிலே கடமை செய்யக்கூடியவர்கள் கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு சதக்கா கொடுக்கின்றவருடைய சாஜத்துடைய நம்ம எங்களுக்கு கிடைச்சோம், அவர் குர்ஆன் ஓதிய நன்மை எங்களுக்கு கிடைச்சோம். எங்களுக்கு அஞ்சு நேரம் ஜமாத்தா தொழுது கொள்ள முடியல, ஆனா அந்த ஹஸரத் அஞ்சு நேரம் ஜமாத்தாக தொழுகிறார், முன்பின் சுன்னத் தொழுகிறார், ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதுகிறார், ஒவ்வொரு நாளும் திக்ர் வைக்கிறார், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் முக்கியமாக ஓதக்கூடிய அந்த அவராதுகளை ஓதி வருகிறார். அந்த ஒரு பங்கு எங்களுக்கு கிடைக்கும். அதனால நான் உலமாக்கள் சொல்லுவார்கள், யாரெல்லாம் உலமாக்களுக்கு சதக்கா கொடுக்கிறாங்களோ தர்மம் கொடுக்கிறாங்களோ அது முழு சமூகத்துக்கு கொடுத்த தர்மத்தை போல. உதாரணமாக ஒரு ஆலிமுக்கு ஒரு தர்மம் கொடுக்கிறீங்க, ஒரு ஆசிரியருக்கு ஒரு தர்மம் கொடுக்கிறீங்க, அந்த ஆசிரியர்கிட்ட அந்த ஆலிமுக்க நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் படித்துக் கொண்டு ஓதிக்கொண்டிருப்பார்கள். அதனால் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் பிரயோஜனம் அடைகிறார்கள். அதனால் நீங்க கொடுத்த தர்மம் ஒருவரை மாத்திரம் வாழ வைக்கவில்லை, ஒரு சமூகத்தை வாழ வைக்கிறது. நாளை எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறது. காவாரிகள் ஆகக்கூடிய சமுதாயங்களை நல்லவர்களால் சீரவிகள் ஆக்குவதற்கு கூடிய பணம் பயன்படுத்தப்படுகிறது. எனவே அன்பான அல்லாஹ் நபியர்களே, நீங்கள் சதக்கா கொடுக்கிறீர்களே, அந்த சதக்கா ஒரு காலம் வீணாகாது. ஒவ்வொரு மனிதனும் சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் அவகாசம் கேட்பார். எதற்காக தெரியுமா? கண்ணியமான சொல்வதற்காகவோ நோம்பு பிடிப்பதற்காக அல்ல. அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்கிறான், வாஉதி கூமிம் மா ரஸக்னாகும் கபலி அய்யாதி அஹதகுமுல் மௌத். உங்களுக்கு மௌத்து வாரத்துக்கு முன்னால நீங்க தர்மம் கொடுத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றான், மௌத்து வாரத்துக்கு முன்னால தர்மம் கொடுத்துக் கொள்ளுங்க. மௌத்து வாரத்துக்கு முன்னால சக்கராத்து வரும், சக்கராத்துல வழங்கும் சதக்காவுடைய பெருமதி எங்களை உயிர் இலேசாக எடுக்கப்படும். மலக்குமார்கள் கோர்வ கோர்வையாக அரங்குவார்கள். கண்ணியமானவர்களே, நல்லவர்களாக இருந்தால் மலக்குமார சொல்வார்கள், பயப்படவானா கவலைப்படவானாம், உங்களுக்கு ஒரு பயம் வரும், உங்களோட பிள்ளைகளை உட்குவார் எங்களே ஒரு கவலை. கண்ணியமானவர்களே, எந்த பிள்ளைகளுக்கு மேல என்ன நடக்குமோ ஒரு பயம், ஒரு கவலை வரும், அதுக்கு பின்னால் பயப்படவும் வானாம், இதுக்கு பின்னால போகக்கூடிய கஷ்டங்கள் எப்படி இருக்குமோ, நரகமாக இருக்குமோ சுவர்க்கமா இருக்குமோ என்ற ஒரு கவலை, ஒரு பயம் அவருடைய உள்ளத்துல வரும். அதனால அல்லாஹ் சொல்கிறார், நீங்க கவலைப்படவும் வானாம், இங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நீங்க பயப்படவும் வானாமா, அடுத்தடுத்த கஷ்டங்களை நினைச்சு நிச்சயமாக உங்களுக்கு நாங்க உதவியாராக இருப்போம், உங்களுக்கு நாளைய வறுமையில நாங்க உங்களுக்கு சுகண்டிய தருவோம் என்ற செய்திய மலர்க்குமார்கள் கோர்வை கோர்வையாக இறங்கி சக்கராசுரி சந்தர்ப்பத்துல எங்களுக்கு அந்த வார்த்தைகளை வெல்கம் பண்ணி எங்களுடைய உயிர் எடுக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, கொடுக்கக்கூடிய தர்மத்தை நாம் நிச்சயமாக எங்களோட சக்கராத்துல பார்ப்போம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நபியர்களே, சதக்கா என்ற இந்த இபாதத்தை செஞ்சு கொள்வோம். சதக்கா என்பது நாங்க எவ்வளவு கொடுக்கக்கூடிய தர்மம், நாம பாவித்த பொருளை கொடுக்கோமேலும் அல்லது பாவிக்காத பொருளை கொடுக்கோமேலும் பணமாக கொடுக்கோமேலும் அரிசாக கொடுக்கோமேலும் அதே போல் இன்னொரு வகை இருக்குது, அதாவது ஜகாத்து பித்ர், சதக்கத்து பித்ர். அதே நோம்பாளிகள் ஒவ்வொருவரும் கொடுக்கக்கூடிய விஷயம் இன்ஷால்லா அடுத்தடுத்த பொத்துபாக்கள் இன்ஷால்லா நினைவுபடுத்துவாங்க அடுத்த பொத்துபாக்கள்ல. எனவே கண்ணியமான நான் சொல்லக்கூடிய விஷயம், சதக்கா இந்த சதக்காவுடைய இபாதத்தை செஞ்சு கொள்ளுங்க. ஜகாத் இருக்குது, அது நாங்க நினைச்சு கொடுக்கிற கணக்கு அல்ல, அல்லாஹ் போட்டு தந்த கணக்கு, அதை தான் நாங்க கொடுக்கணும். நாங்க நினைச்ச மாதிரி கொடுக்கலாம். சில தனவந்தர்கள் என்ன செய்யற தெரியுமா, முழு சொத்தை கணக்கு பார்த்து ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் எம்பளம் அல்லது ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கவர் போட்டு அப்படியே நூறு குடும்பத்துக்கு அனுப்பிடுறது. அது நிச்சயமாக அந்த அந்த அதாவது தர்மம் இருக்குது, அது நிச்சயமாக சதக்காவாகத்தான் அன்பளிப்பாகத்தான் போய் சேரும். அது ஜகாத்துடைய பட்டியல் அடங்காது. ஜகாத் என்பது கண்ணியமானவர்களே, அதுக்கு வேற நிபந்தனை இருக்குது. நேர போதால் சுருக்கமாக சொல்லுங்க, ஜகாத் சில பொருள்கள்ல வியாபார பொருட்கள்ல நாங்க தொழில் செய்கிறோம், அந்த தொழிலான பொருட்கள்ல ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனை இருக்குது. இன்னும் சில பொருட்கள்ல வருடம் பூர்த்தியாக தேவையில்ல. தானியங்கள்ல இந்த ஹசாதி அதை எப்ப அறுவடை செய்யும் அந்த காலத்துல அதுக்குரிய ஜகாத்தை கொடுத்துட்டா அதனுடைய அது அக்காலத்து முடிஞ்சு விட்டா அல்ல அதை பாதுகாத்துருவா. எனவே கண்ணியமானவர்களே, சதக்கா என்பது நாங்க நினைச்சு கொடுக்கிற கணக்கு, ஜகாத் என்பது அல்லாஹ் போட்டு தந்த கணக்கு, நாங்க அதைத்தான் கொடுக்கணும். அது அல்லாம நாங்க நினைச்ச மாதிரி கொடுக்க முடியாது கண்ணியமானவர்களே. எனவே இந்த சதக்கா ஜகாத்தில் அதிகமாக கவனம் செலுத்திக் கொள்வோம். அடுத்த விஷயம் கண்ணியமான அல்லாஹ் நபியார்களே, இந்த சதக்கா கொடுக்கின்ற போது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துல எங்களுக்கு தார நலவுகள் ஏறா. அதுல ஒன்றுதான் அடியார்களால் கைவிடப்பட்ட நோய்களுக்கு அல்லாஹ் ஷிஃபா சதக்காவில் வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒரு டாக்டர் போறோம், டாக்டர் சொல்றாரு இவருக்கு வைத்தியம் பண்ணலாம், இவர் உடம்பு புள்ள நோய் கூடிச்சு. கண்ணியமா அதுக்கு பின்னால எத்தனையோ நோயாளிகளை வீட்டுக்கு கொண்டு சொல்றது சாஜித்துல கண்ணீர் வடிச்சு தர்மங்கள் கொடுத்து ஆடு மாடுகள் குர்பான் செஞ்சு எத்தனையோ பேர் மௌத்தாக இருந்தவர்களை எல்லாம் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறான் தர்மத்தால். தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கோர் பார்வைதான் எங்களுக்கு பல சோதனைகள் வருவதற்கு ஒரு காரணம். சோதனைகள் இல்லை என்றால் இந்த உலகம் தூரக்கமாக இருக்கும். எனவே மோமிங்களுக்கு இந்த உலகம் சோதனை தான், நாளை மறுமை தான் மோமிங்களுக்கு இன்பம் நிறைந்த ஒரு சூளையாக இருக்கும். எனவே இந்த உலகத்திலே சோதனைகள் இல்லை என்றால் இதெல்லாம் எங்களுக்கு தூரக்கமாக இருக்கும். அதனே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கோப பார்வையிலே ஒன்றுதான் எங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் இப்படிப்பட்ட நிலைமைகள் வருவது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கக்கூடிய ஒரு இபாதத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதக்கா. நீங்க கொடுக்கிற சதக்கா இருக்குது உங்களோட கோபம் அல்லாஹ்வோட கோபத்தை அணைக்கும். அல்லாஹ்வோட கோபம் உங்களுக்கு வராம, அல்லாஹ்வோட தண்டனை உங்களுக்கு வராம, அல்லாஹ்வுடைய சோதனைகள் உங்களுக்கு வராம, அந்நியர்களால் நீங்கள் பீடிக்கப்படாமல், அந்நியர்களால் நீங்கள் பயமுறுத்தப்படாமல் பாதுகாக்கப்படுவதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய தர்மம் தலையாய ஒரு காரணமாக இபாதத்தாக இருக்கும் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய மறுமை நாள்ல அல்லாஹ் சதக்கா கொடுத்தவர்களுக்கு சுவர்க்கத்தில் எல்லாம் பல வாயல்களை வச்சிருக்கிறார். அதுல ஒரு வாயல் பாபு ரையான், ரையான் என்ற வாயல். யாரெல்லாம் நோம்பு பிடிச்சாங்களோ அவங்களை அல்லாஹ் அதனால உள்ளுக்க போவான். நோம்பு பிடிக்காதவங்க போறதுக்கு கிட்ட போவாங்க, அதை மலர்ச்சுமார் அப்படியே அவங்க தட்டி விட்டுருவாங்க. இது நோம்பாளிகள் போற இடம், உங்களுக்கு இடம் இல்லைன்னு அவங்களை அப்படியே அனுப்பிடுவாங்க. அதுக்கு பின்னால கண்ணியமானது இன்னொரு வாயில் எல்லாம் வச்சிருக்கிறான் பாபு சதக்கா. இந்த உலகத்துல யாரெல்லாம் தர்மம் கொடுத்தாங்களோ இந்த தர்மம் கொடுத்தவங்க எல்லாரையும் அல்லாஹ் நாளைய மறுமையில சுவர்க்கத்தில் வச்சிருக்கிற பல வாயல்கள் ஒரு வாயல் பாபு சதக்கா. இந்த சதக்காவால அல்லாஹ் உள்ள எடுப்பான். இன்னைக்கு துரவிஷ்டவசமான கவலை என்னண்டா, நாங்க எங்கட போனுக்கு போட்டு காட் அளவு கூட சதக்கா கொடுக்கல. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை, நாங்க நெட்டுக்கு எவ்வளவு காட் போடுறோம், வெறுமனை வேறையா ரீசார்ஜ் பண்றோம், எவ்வளோ போனுக்கு காசு போடுறோம், 500 ரூபாய்க்கு மேல மாதம் போடுறோம், ஆனா மாதத்துக்கு கொடுக்கின்ற சதக்காவை பார்த்தா அதை விடவும் குறைவாக தான் இருக்கு. திடீர்னு ஒரு நோய் வந்துட்டா லட்சக்கணக்கான ரூபாவை கொடுக்கிறோம். சில நோய்கள் வருகிறது எந்த அளவெல்லாம் வறுமையாக்குறாண்டா, இந்த மனிதன் மற்றவர்களுக்கு தர்மம் கொடுக்க இல்லை, எந்த அளவு அல்லாஹ் இந்த மனிதனை செலவழிக்க வைக்கிறாண்டா, நோய் வந்ததுக்கு பின்னால் இவர் எப்படி செலவழிக்கிறாண்டா. தர்மம் கொடுத்து விட்டா அல்லாஹ் நோய்களை பலாய்களை நீக்கிடுவான், ஆனா நோய் வந்ததுக்கு பின்னால தர்மம் கொடுக்கிற அளவோடவும் பல மடங்கு செலவழிக்க வேண்டிய நினைப்படுது. சில நோயாளிகளுக்கு அவருடைய பணத்தாலையும் செலவழித்துக் கொண்டு அந்த நோய்க்கு வைத்தியம் பண்ண ஏலா, அடுத்ததாக அவருடைய குடும்பத்தாலையும் ஏலா, அந்த ஊராலையும் ஏலா, அடுத்தடுத்த ஊர்களில் வசூல் பண்ணக்கூடிய கட்டத்துக்கு அல்லாஹ் சில நோய்களை சாட்டி விடுவான். எனவே கண்ணியமான எல்லா நோய்களையும் நான் சொல்ல இல்லை, தர்மம் கொடுக்காத போது அல்லாஹ் சிலர்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகளை சாட்டி விடுவான். எனவே தர்மம் கொடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை ஆரோக்கியமான வாழ்வை இந்த உலகத்திலே தருவான். அது நிச்சயமாக வீணாகாது. நாளைய வறுமையில நாங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு முன்னால் எங்களுக்கு அல்லாஹ் பாபு சதக்காவை தருவான். அதனூடாக அல்லாஹ் எங்களை உள்வாங்குவான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சதக்கா என்ற இபாதத்தை இந்த காலங்களில் அதிகமாக கொடுத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ்வுக்கு நிறைய நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். எங்களால் முடியமான தொகைகளை கொடுத்துக் கொள்வோம். நிச்சயமா அது ஒரு போதும் வீணாகாது. இரண்டாவது விஷயம் கண்ணியமானவர்களே, இன்னும் அவசர கால சட்டம் நாட்டில் இருக்கிறது. 2 நாளைக்கு முன்னதாக இந்த அவசர கால சட்டத்தை இன்னும் ஒரு மாதம் நீடித்திருக்கிறார்கள். எனவே இந்த காலகட்டத்திலே இந்த அவசர கால சட்டத்திலே ஒரு தடை விதிக்கப்பட்டது, பல தடைகள். அதில் ஒரு தடைதான் முகத்திரை போடுவது. முகத்திரை போடுவது மாத்திரம்தான் பெண்களுக்கு தடையே தவிர அபாயா போடுவது தடை அல்ல. இன்றைக்கு எந்த அளவுண்டா எங்கட பெண்கள் மாறி இருக்கிறார்கள், அபாயாவே விட்டுவிடுகின்ற அளவுக்கு மாறி இருக்கிறார்கள். ஆடை இருக்கிறது, இந்த ஆடை மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்து காட்டக்கூடியதான் ஆடை. சிலர் சொல்லுவார்கள் அரைகுறை ஆடைதான் நாகரிகம் என்று சொல்வார்கள். அரைகுறை ஆடைதான் நாகரிகம் என்றால் ஆடையை இல்லாத நாய் மிகப்பெரிய நாகரிகத்திலே உச்சகட்டத்தில் இருக்கும். ஆடையை இல்லையனுக்கு அதனால மனிதனையும் மிருகத்தையும் பிரித்தறிவிக்கக்கூடிய ஒன்றுதான் ஆடையாக இருக்கிறது. ஒரு மனிதன் ஆடையை கொண்டு அடையாளப்படுத்தப்படுகிறார். நாங்க பார்க்கிறோம், இங்க வந்தா எல்லாரும் சொல்லுவாங்க எங்களை பார்த்து முஸ்லீம்கள். இன்னொரு இடத்துக்கு போனா எல்லாரும் அவங்களை பார்த்து இன்னொரு வார்த்தையை சொல்லுவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இன்றைக்கு எங்களை மத்தியில நடக்கின்ற ஒரு அநியாயம் என்னண்டா, இஸ்லாம் என்ற அந்த ஆடைக்கு செஞ்ச துஷ்பிரயோகம், இஸ்லாம் என்ற ஆடைக்கு செஞ்ச அநியாயம் இன்றைக்கு நாட்டில் ஒவ்வொருவரும் அனுபவிச்சுக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சுருக்கமான சில விஷயத்தை சொல்லிவிட்டு பொதுவாகிறேன். பெண்களை பொறுத்தவர்களே, பெண்கள் மெல்லிய ஆடைகளை அணியக்கூடாது. ஒவ்வொரு கணவன்மாரும் அம்மாமாரே, கண்ணியமான இந்த விஷயத்துல கூடுதலாக கவனிடுங்க. மெல்லிய ஆடைகள் அணியக்கூடாது. சிலவங்க அபாயா உருக்குறாங்க, மெல்லிய அபாயா, அந்த அபாயா கலட்டிட்டு போறது சுகம். சொன்னார்கள், காசியாத்துன் ஆரியாத்துன் உடுப்பு உடுத்த நிர்வாணிகள் அதிர்ச்சியில சொல்லலாம சொல்லிவிட்டார்கள். முமீராத்துன் மாயிராத்துன் ஒரு ஆண்களை இவர்களின் பக்கம் இழுத்துக் கொள்வார்கள், இந்த பெண்களும் தானாக அவர்கள் பக்கம் சாய்ந்து கொள்வார்கள். இந்த பெண்கள் சுவருக்கம் போவது ஒரு புறம் இருக்க, சுவருக்கத்தை வாழை கூட மாட்டார்கள் நாயகம் சொல்லவாகவோ அலைவர் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, பெண்கள் இறுக்கமான ஆடை அணியக்கூடாது. அதே போன்று பெண்கள் அதாவது மெல்லிய ஆடை அணியக்கூடாது, அவர்கள் இருக்க நல்ல ஆடால் கனமான ஆடைகள் இருக்க வேண்டும். அதே போன்று பெண்கள் மனம் பூசப்பட்ட ஆடை அணியக்கூடாது. அதே போன்று பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை அணியக்கூடாது. இன்றைக்கு சில பெண்களை பார்த்தா ஆனா பெண்ணாண்டு தேடி கொள்ளையலாம், கிட்ட போனதுக்கு பின்னால் தெரியுமோ பெண் உண்டு. அது மாத்திரமல்ல, பெண்கள் அந்நியர்களுக்கு ஒப்பாகவும் ஆடை அணியக்கூடாது. ஆண்களை பொறுத்த வகையில ஆண்களுடைய ஆடை கண்ணியமானவர்களே கரண்டை காலுக்கு கீழே போகக்கூடாது. அதே போன்று ஆண்களுடைய ஆடை அதாவது உருவங்கள் பொறிக்கப்பட்ட ஆடை அறிக்கக்கூடாது, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தான். அதே போன்று ஆண்களுடைய ஆடை மிகவும் சிறிய ஆடையாக இருக்கக்கூடாது. எங்களை அவுரத்தை காட்டி விடக்கூடிய அளவுக்கு மிக சிறிய ஆடையாக இருக்கக்கூடாது. ஆடைகள் எடுக்கின்ற போது இதை நாம பேணிக் கொள்வோம். ஏனென்றா அடையாளம் ஆடை இருக்கிறதே ஒரு மனிதனை அடையாளப்படுத்தக்கூடியது. சொல்லலாம் அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வெக்கஸ்தலத்தை மறைத்துக் கொள்வதற்காக ஆடை எடுக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொல்லலாம் அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இடத்துல வெக்கம் இல்லையோ அவங்க நாடியதை செய்து கொள்ளட்டும், நாடியது செய்து கொள்ளட்டும். இன்னும் சொல்லலாம் அவர்கள் சொன்னார்கள், லா கைர ஃபீஹி, யாரிடத்துல வெக்கம் இல்லையோ அவரிடத்துல எந்த நலவும் கிடையாது. அவர் நல்ல அழகா உடுத்திருப்பாரு, ஆனா அவர்த்த என்ன நலவும் கிடையாது. இன்னும் சொல்லலாகோ அலைவசல்ல அவர் சொன்னார், கண்ணியமானவர்களே, வெக்கம் இருக்கிறே ஒரு முஃமினுடைய முக்கியமான ஒரு அடையாளம். முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் இந்த வெக்கத்தால தான் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பாதுகாத்திருப்பது நானும் நீங்கள் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை கண்ணியப்படுத்துவதா. அதனால முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருப்பது இந்த வெக்க உணர்வுகளா. எனவே வெக்க உணர்வு எங்களுடைய உள்ளத்துல எப்போதும் இருக்க வேண்டும். எனவே அன்பானவர்கள், இறுதியாக மீண்டும் நான் ஞாபகப்படுத்திக் கொண்டேன், முகத்திரை தான் தடை செய்யப்பட்டிருக்கிற சபைய அபாயாக தடை செய்யப்படவில்லை. எனவே ஆடைகள் எடுக்கின்ற ஒரு பெண்கள் இந்த விதிமுறைகளை பேணிக் கொள்ளுங்கள். நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்திய சதக்காவுடைய விஷயம், சதக்காவுடைய விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரக்கூடிய பலாய்களை நீங்களை பாதுகாப்பான், எங்களை ஊரை பாதுகாப்பான். இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் கண்டுட்டோம், அல்லாஹ் எங்களை ஊரை இன்னும் பாதுகாத்து வருகிறான். கண்ணியமான இனிமேலையும் அல்லாஹ் பாதுகாப்பான். தர்மங்கள் கொடுங்க, அல்லாஹ் ஒரு சில கையேந்துங்க. நிச்சயமாக அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தை கொண்டும், நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயை கொண்டும், நாங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் சொட்டுகளை கொண்டும் அல்லாஹ் எங்களை ஊரை பாதுகாப்பான். முன்னால வாழ்ந்த சமுதாயம் கண்ணியமானவர்கள் எவ்வளவு தியாகத்தோடு வாழ்ந்தார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விஷயத்தை சொன்னார்கள், அதை சொல்லிவிட்டு சுருக்கமா ஹுத்பாவை நிறைவு கொள்கிறேன். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள், கத மாத கௌமுன் வமா மாத்தத்து ஃபலாஇலுஹும் வஆஸ கௌமுஹும் பின்நாஸி அம்வாத். சில மனிதர்கள் மௌத்து, ஆனா அவங்க செஞ்ச நல்ல செயல்கள் மௌத்தாக இல்லை. எங்களுக்கு முன்னால வாழ்ந்த எங்களோட வாப்பா உம்மா அல்லது வாப்பாட உம்மாட அவங்களோட அப்பா மாதிரி வாப்பாட வாப்பா உம்மாட உம்மா இவங்க எத்தனையோ பேர் மௌத்து, ஆனா அவங்க செஞ்ச நல்ல செயல்கள் மௌத்தாக இல்ல. அவங்க கட்டி போட்ட பள்ளி நானும் நீங்களும் அழகா சொல்லு கொண்டிருக்கிறோம். அவங்க கட்டி போட்டு அவங்க செய்து விட்டு போன அழகான பாடசாலை நானும் நீங்களும் படித்துக் கொண்டிருக்கிறோம். அவங்க உருவாக்கி விட்டு போன தெரு நானும் நீங்கள் அழகா பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அவங்க உருவாக்கி விட்டு போன அழகான ஊரு நானும் நீங்களும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு கம்மந்தர் என்ற முஸ்லீம் கிராமத்து, கண்ணியமானவர்களே, இப்படி ஒரு முஸ்லீம் கிராமம் இல்லை என்றால் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். எனவே முன்னால உள்ளவர்கள் தான் மௌத்து, அவங்க செஞ்ச நல்ல செயல்கள் மௌத்தாக இல்லை. இன்னும் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், சில மனிதர்கள் வாழுகின்றார்கள், வாழுகின்ற போதே மௌத்து. சில தனமந்திர வாழ்கின்றார்கள், சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமே இல்லை, ஊருக்கு எந்த பிரயோஜனமே இல்லை, மஹல்லாவுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை, குடும்பத்திலே உறவுகள் எத்தனையோ பேர் கஷ்டவார், அவருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. எனவே அப்படிப்பட்ட வாழ்வாக எங்களுடைய வாழ்வாகிவிடக் கூடாது. எனவே இந்த உலகத்தில் நானும் நீங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கபருக்கு என்ன அமல் வர இருக்கிறது? எனவே உங்களை ஒவ்வொருவரும் இதை யோசியுங்கள். எனவே முன்னோர்கள் செய்து விட்டு போன இந்த நல்ல நல்ல கர்மங்களை நாங்கள் பாதுகாப்போம். நல்லவைகளை உருவாக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் அவர்கள் காத்து தந்த நல்ல இந்த காரியங்களை பாதுகாத்துக் கொள்வோம். இன்று சில மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தின் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமத்துக்களும் பறிக்கப்படக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அன்பானவர்களே, எனவே மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன், நாட்டுடைய சட்டத்தை நாங்கள் மதிப்போம், இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக வாழ்வோம். இந்த நாட்டிலே வாழுகின்ற ஏனைய முஸ்லீம்கள், இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா முஸ்லீம்களும் நிம்மதியாக வாழ வேண்டும். எனவே இந்த நாட்டிலே நாங்கள் நான்கு நின்று வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்கள் மாற்று மத சகோதரர் ஒன்றரை கலந்து வாழ்கின்றோம். அவர்களுக்கு நாங்கள் இல்லாமல், நாங்கள் இல்லாமல் இல்லை, அவர்களுக்கும் நாங்கள் தேவை, எங்களுக்கும் அவர்கள் தேவை. அப்படி ஒன்ற கலந்து வாழக்கூடிய சமுதாயமாக அன்று நின்று வரைக்கும் நாங்கள் வருகின்றோம். அது மாத்திரமல்ல, இங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு சுமாராக 1000 வருட வரலாறு இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த நாட்டுடைய சட்டத்தை பேணுவோம், நல்லவர்கள் நடந்து கொள்வோம். அதே போல ரமலானுடைய காலத்திலே எங்களுடைய உறவுகளுக்கு அதிகமாக சதக்கா கொடுப்போம். எங்களை பள்ளிகளில் கடமை செய்யக்கூடியவர்கள், எங்களோட தோட்ட துறவுகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், எங்களோட பாதுகாத்திருவாயாக, கண்ணியப்படுத்திருவாயாக, கொடுத்த தான தர்மங்களை கபூல் செய்து கொள்வாயாக, செய்த இபாதத் பத்தனை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு பிரிந்திருக்கின்ற கபராளிகள் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், அனைத்து கபராளிகள் சுவர்க்கத்தை வாஜிபாக்கி கொடுத்துருவாயாக, நரகத்தை ஹராமாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆரோக்கியத்தை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், இந்த சிறு இதுவாக தரித்திரம் கிருபை கொண்டு கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வா ஆஃபர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் லில் கௌனி வ குல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.